வணக்கம் நேர்களே, சங்கநாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலங்கு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
சென்றதை பற்றி சிந்திப்பதை விட இனிமேல் நடக்கப் போவதை பற்றி சிந்திப்பவனே புத்திசாலி. இனிய காலை வணக்கம் அன்பு ரசிகர்களே, புத்திசாலியாக இனிய இந்நாளை தொடங்குவோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்று 3rd டிசம்பர் மாதம் வருடம் 2021. தமிழுக்கு கார்த்திகை 17 நாள், இஸ்லாமியர்களுக்கு ரபியுல் தானி 27 நாள், ஹிஜ்ரி 1443. இணைந்திருங்கள் சங்கநாதத்துடன். மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய ஒரு கடலுக்கு சமம். ஆம், இது நட்புக்கு மிகவும் பொருத்தமாக அமையும். இன்றைய திருக்குறளில் நட்பெனும் அதிகாரத்தில் இருந்து இதனை தெளிவுபடுத்துகின்றார் நமது மூத்த கலைஞரும் சமூகவியலாளருமான மெர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கங்கள் நேயர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது திருக்குறளின் 81st அதிகாரமான பழமை என்னும் அதிகாரத்தின் 1st குறள். பலகாலமாக பழகி வந்ததால் ஒருவருக்கொருவர் ஏற்படும் நட்புரிமை தொடர்ந்து வரும் நட்பில் ஒருவர் உரிமையோடு செய்வன சில பிழையாக தோன்றினும் பொறுத்தல் கடன் என இந்த அதிகாரத்தில் வலியுறுத்தப்படுகிறது. பழமை என்று சொல்லப்படுவது எது என்று கேட்டால், நெடுங்காலமாக பழகி வரும் நட்பின் பழமை காரணமாக உரிமை எடுத்துக்கொண்டு நண்பர்கள் செய்வனவற்றிற்காக நட்பை சிதைக்காமல் உடன்படுவதாகும். பழமை எனப்படுவது யாது எனின், யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. பெரிய பானையில் மத்து இட்டு கடையும் கயிற்றில் இறுக்கமும் உண்டு நெகிழ்வும் உண்டு. பரந்த வெளியில் மேயும் பசுவிற்கு உரிமையும் உண்டு கட்டுப்பாடும் உண்டு. தொலைநாடுகளில் தன் விருப்பப்படி சுற்றி வணிகம் செய்பவன் ஓரிரு ஆண்டுகளுக்குள் வீட்டுக் கடமை எண்ணி திரும்புகின்றான். உறவுகள் எல்லாம் மனிதனை கட்டுப்படுத்துபவையே ஆயினும் நட்பில் ஒருவருக்கொருவர் கட்டுப்பட வேண்டாத உரிமை இருக்கிறது. அதுதான் அதன் சிறப்பு. பலவற்றில் கருத்து வேறுபாடு உடையவர்கள் நண்பர்களாயிருக்க முடியும். கருத்து வேறுபடுவதற்கு இருவரும் மனமிசைந்து ஏற்றுக்கொள்வதுதான் இதில் அழகு. உரிமை எடுத்துக் கொள்ளும் பண்புக்குப் பேர் கெழுதகமை, அதை ஏற்றுக்கொள்ளும் பண்புக்குப் பேர் பழமை. பழைய ஒன்றையோ அது குணமோ பழக்க வழக்கமோ நாம் விரும்பாவிட்டாலும் ஏற்றுக்கொள்கிறோம். அதுபோல நட்பில் விரும்பாத ஒன்றையும் அன்பு காரணமாக ஏற்றுக்கொள்வதால் அதற்கு பழமை என்று பெயர். ஒரு சான்று. துரியோதனின் மனைவி பானுமதியுடன் கர்ணன் சொக்கட்டான் ஆடினான். அந்த அறையில் வாயிலை நோக்கி அமர்ந்திருந்த பானுமதி துரியோதனன் வருவதைக் கண்டு எழுந்தாள். தோற்றுவிடுவோம் என்று அஞ்சி எழுவதாக எண்ணிய கர்ணன் அவள் மடியை பிடித்து இழுத்தான். அவள் அணிந்திருந்த மேகலை அறுபட நவமணிகளும் கீழே சிதறின. உள்ளே வந்துவிட்ட துரியோதனன் சடக்கெனக் குனிந்து எடுக்கவோ கோக்கவோ என்றான். கர்ணன் செய்தது வரம்பு மீறிய செயலாயினும் நட்புரிமையால் செய்தான். அது சிறப்பு. அதைவிடச் சிறப்பு துரியோதனின் பெருந்தன்மை, அதுவே பழமை. நண்பனின் உரிமை நெஞ்சத்தை உடைத்து எறியாமல் அன்பால் உரமேற்றுவதே பழமை. பழமை எனப்படுவது யாது எனின், யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. இங்கு கிழமை என்ற சொல் உரிமையை குறிக்கிறது, கீழ்தல் என்ற சொல் சிதைத்தலை குறிக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 81st அதிகாரமான பழமை என்னும் அதிகாரத்தின் 1st குறள், 801st குறள். பழமை எனப்படுவது யாது எனின், யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு.
நன்றி ஐயா. எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அச்சமில்லாது துணிவுடன் செய்யுங்கள். இந்த மன உறுதியை நல்ல செயலில் மட்டுமே காட்டுங்கள். இதனை சிறப்பாக எடுத்துச் சொல்ல இன்று நச்சிந்தனை பகுதியில் ஆக்லாந்து திருமுருகன் கோயில் குருக்களுள் ஒருவரான திரு ராதாகிருஷ்ணன் சர்மா பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
அன்பான சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிகளினூடாக இணைவதில் அளவிலா ஆனந்தம் கொண்டு இன்றைய நற்சிந்தனைகளில் நல்ல எண்ணங்கள், வாழ்வின் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துகின்றன என்னும் பொருளில் கதை கேட்டு சிந்தித்திருக்கலாம். வாருங்கள், எப்போதும் நல்ல எண்ணங்களையே எண்ணுங்கள். நல்ல எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. அவை உங்களுக்கு நல்லதையே கொண்டு வந்து சேர்க்கும் என்று விவேகானந்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்களை வலிமையானவராக நினைத்தால் வலிமையானவர்களாக மாறுவீர்கள். பலவீனராக நினைத்தால் பலவீனராகி விடுவீர்கள். உங்கள் எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. எனவே எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து ஆரோக்கியமான நல்ல எண்ணங்களுக்கு மட்டுமே மனதில் இடம் கொடுங்கள். கற்பக மரத்தை பற்றிய கதை உங்களுக்கு தெரியுமல்லவா? காலம் காலமாக அந்த கதை சொல்லப்பட்டு வருகிறது. இருந்தாலும் அதில் பொதிந்து இருக்கின்ற உண்மையின் ஒளி நமது இருட்டான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஆற்றல் வாய்ந்தது. காட்டு வழியே செல்கிறான் ஒரு மனிதன். கோடை காலத்து உச்சி வெயில் மண்டையை பிளக்கிறது. தாகம் தொண்டையை வறட்டுகிறது. பசி வயிற்றை இழுத்து பிடித்து மேலே நடக்க விடாமல் தடுக்கிறது. கால்கள் தள்ளாடுகின்றன, கண்கள் பஞ்சடைகின்றன. அந்த மனிதன் ஒரு மரத்தின் நிழலில் வந்து படுக்கிறான். குழு குழுவென்று காற்று வீசுகிறது. வெயிலில் அல்லற்பட்டு வந்த எனக்கு குளிர்ச்சியான நிழல் கிடைத்தது. இப்படியே கொஞ்சம் குளிர்ந்த நீரும் கிடைத்தால் தாகம் தணித்துக் கொள்ளலாம் என அவன் நினைத்தவுடன் ஒரு மஞ்சாடியில் குளிர்ந்த நீர் தோன்றியது. அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. எடுத்து மடக்கு மடக்கென்று குடித்தான். சுற்றும் முற்றும் பார்த்தான். யாருமே இல்லை. தாகம் தீர்ந்து விட்டது. பசி எடுக்கிறதே. சுவையான பலகாரங்கள் கிடைத்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். உடனே அவன் எதிரே பல தட்டுக்களில் சுவையான சூடான பலகாரங்கள் தோன்றின. மகிழ்ச்சியின் எல்லையில் மிதந்த அவன் பசியடங்கும் வரையில் அவற்றை புசித்தபின் தூங்குவதற்கு கட்டில் பஞ்சனை ஆகியவற்றை நினைத்தான். பெற்றுவிட்டான். இதற்கு காரணம் அவன் தங்கியிருந்தது நினைத்தவற்றை கொடுக்கவல்ல கற்பக மர நிழலில். இப்பொழுது அந்த மனிதனுக்கு பயம் வந்துவிட்டது. இது என்ன மந்திர மாயமாக இருக்கிறது? கேட்டதெல்லாம் கிடைக்கிறதே. காட்டின் மத்தியில் மரத்தின் அடியில் அசந்து தூங்கினால் புலி வந்து அடித்து விடுமோ என்று நினைத்து பயந்தான். அடுத்த நொடியில் உருமியபடி ஒரு புலி அவன் மீது பாய்ந்து அடித்து கொன்றுவிட்டது. இந்த கதையின் மூலமாக நாம் அறிவது என்ன? கற்பக மரம் என்று குறிக்கப்படுவது ஒரு மனிதனின் மனம்தான். மனத்திற்கு மனிதன் விரும்புகின்றவைகளை கொடுக்கும் நல்ல ஆற்றல் உண்டு. நாம் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். கெட்டதை நினைத்தால் கெட்டது நடக்கும். எனவே எப்போதும் நல்ல எண்ணங்களையே உங்கள் மனதில் வளர விடுங்கள். நீங்கள் வாழ்வில் உயர்வது நிச்சயம். எந்த ஒரு விடயத்தையும் நல்லதாக பார்த்தால் நன்மை வரும், தீயதாக பார்த்தால் தீமை ஏற்படும். வெற்றி நோக்கோடு ஒரு செயலை அணுகினால் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தோல்வி கண்ணோடு அச்செயலை செய்தால் தோல்வி நிச்சயம். எனவே உங்கள் எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கட்டும், சுயநலமற்றதாக இருக்கட்டும், மற்றவர்களுக்கு பயன்படுவதாக இருக்கட்டும், அவை நிச்சயமாக உங்களை வாழ்வின் உச்சத்திற்கு உயர்த்திவிடும். நன்றி, வணக்கம்.
சிவா எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ். உங்கள் வீடுகள் தொழில் புரியும் இடங்களில் மின்சார வடிவமைப்புகள், திருத்த வேலைகளுக்கும் நியாயமான செலவில் சேவைகளை பெற ஆக்லாந்தில் நீங்கள் நாட வேண்டியவர்கள் சிவா எலக்ட்ரிக்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ். நியூசிலாந்து அரசாங்கத்தின் சிறப்பு சான்றிதழ் பெற்ற நம்பிக்கையான நிறுவனம். வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி துரிதமாகவும் நேர்த்தியாகவும் தமது சேவைகளை வழங்கி வருகிறார்கள். சிவா எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ். திருமண நிகழ்வுகள் மற்றும் குடும்ப நிகழ்வுகள், மேடை நிகழ்வுகளுக்கும் ஒலி ஒளி அமைப்புகள் வழங்கி வருகிறார்கள் சிவா எலக்ட்ரிக்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ் ஸ்தாபனத்தினர். தொடர்பு கொள்ள லக்ஷான் 0-21-83-53-53 அல்லது 0-20-43-69-69.
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம் தமிழர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன், மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்ட். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டுவது நம் கடமை, ஆனால் நிதானமாக செயல்பட வேண்டும். இன்றைய இளந்தலையில் எறும்புகள் ஏன் சண்டை போடுவதில்லை? இதனை பற்றி சுவாரஸ்யமாகவும் சிந்திக்கவும் ஒரு குட்டி கதையுடன் வருகின்றார் நகுலேஸ்வரன் அமுதினி தம்பதியினரின் செல்வ புதல்வி ஹனிஷா நகுலேஸ்வரன்.
வணக்கம். இன்று நான் சங்கநாதத்தின் அரும்புகள் நிகழ்வில் சிறு குட்டி கதை ஒன்று தர வந்துள்ளேன். எறும்புகள். கடமையை கண்ணாய் எறும்புகள் ஒன்றின் பின் ஒன்றாய் மெல்லமாய் உருந்து கொண்டு இருந்தன. ஒரு மனிதன் அந்த எறும்புகளின் அணிவகுப்பில் வியந்து போனான். வெகு நேரம் அந்த எறும்புகளையே பார்த்தான். மனதுக்குள் ஒரு கேள்வி வந்தது அவனுக்கு, அந்த எறும்புகள் சண்டை போடாதா? எல்லா எறும்புகளும் ஒன்று போல் தெரிந்தன. மனிதரில் பல முகங்களில் படைத்த கடவுள் எறும்புகளை ஒன்று போல் படைத்தானா? எறும்புகளில் பல முகங்கள் தோற்றங்கள் இருக்கலாம். அவைகள் எறும்புகளுக்கே தெரிந்த ரகசியம். எறும்புகள் சண்டை போடும் அந்த அணிவகுப்பு சிதறும் என்று காத்திருந்து ஏமாத மனிதன் கடைசியில் சொன்னான், மனிதர்களே, எறும்புகளிடம் நான் தோற்று போனேன். எறும்புகள் கட்டுக்கோப்பானவை. அவைகளின் ஒற்றுமையை கண்டு தலை வணங்குகிறேன். அவைகளின் ஒற்றுமைக்கான ரகசியம் என்ன தெரியுமா? எறும்புகளிடம் மதங்கள் இல்லை, எறும்புகளிடம் அரசியல் இல்லை, எறும்புகள் சொத்து சேர்ப்பதில்லை. சுருக்கமாக சொன்னால் எறும்புகளிடம் இந்த மனிதர்களே இல்லை. வணக்கம்.
தூக்கி எறிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல்லில்லை வைரம் என்று. வார்த்தையில் கவனம் தேவை. நீண்ட நாட்களுக்கு பின் சங்கநாதத்தில் ஐங்கரன் தம்பிதுரை அவர்களின் உறவுகள் கவிதை தனி அவரது தாயாரான திருமதி மங்களேஸ்வரி தம்பிதுரை அவர்கள் குரலில் கேட்கலாம்.
கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாத நேயர்களோடு இன்றைய இனிய கால பொழுதில் பகிர்ந்து கொள்ள இருப்பது கவிதை. கவிதையின் தலைப்பு உறவுகள். சிறகுகளாக உறவுகள் இருந்தால் பறப்பதற்கு நாம் பயப்பட போவதில்லை. சிறகுகளாக உறவுகள் இருந்தால் பறப்பதற்கு நாம் பயப்பட போவதில்லை. வரவுகளை பார்த்து உறவுகள் வந்தால் கதவுகளை மூடும் கட்டாயத்தில் இருக்கிறோம். வரவுகளை பார்த்து உறவுகள் வந்தால் கதவுகளை மூடும் கட்டாயத்தில் இருக்கிறோம். சொத்தை பார்த்து சித்தப்பா வருவதும், சுகத்தை பார்த்து அத்தை வருவதும், சொத்தை பார்த்து சித்தப்பா வருவதும், சுகத்தை பார்த்து அத்தை வருவதும், மகள மட்டும் மாமா வருவதும், மிச்சம் கறக்க மச்சான் வருவதும், உறவாடவல்ல களவாடல், உறவாடவல்ல களவாடல். இந்த உறவு வேர்களும் உணவளிக்கும், இந்த உறவு வேர்களும் உணவளிக்கும். ஒட்டுண்ணிகளுக்கல்ல ஒன்றிய வாளிகளுக்கு, ஒட்டுண்ணிகளுக்கல்ல ஒன்றிய வாளிகளுக்கு. உதிரம் கலப்பது உறவல்ல, உதிரம் கலப்பது உறவல்ல, உணர்வுகள் கலக்க வேண்டும், உணர்வுகள் கலக்க வேண்டும். இரவுகள் எல்லோருக்கும் தான், இரவுகள் எல்லோருக்கும் தான். மெழுகுவர்த்திகள் நாங்கள் தருகின்றோம், மெழுகுவர்த்திகள் நாங்கள் தருகின்றோம். உறவுகளே, நீங்கள் தீப்பட்டி கொண்டு வாருங்கள். உறவுகளே, நீங்கள் தீப்பட்டி கொண்டு வாருங்கள். எல்லோரும் வெளிச்சம் பெறலாம், எல்லோரும் வெளிச்சம் பெறலாம். வீடு கொடுப்பது உறவல்ல, வீடு கொடுப்பது உறவல்ல, விட்டு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். காணி கொடுப்பது உறவல்ல, காணி கொடுப்பது உறவல்ல, ஏணி கொடுக்க வேண்டும், ஏணி கொடுக்க வேண்டும். கழுத்தை பிடிப்பது உறவல்ல, கழுத்தை பிடிப்பது உறவல்ல, களைப்பு ஆற்ற வேண்டும், களைப்பு ஆற்ற வேண்டும். விருந்து கொடுப்பது உறவல்ல, விருந்து கொடுப்பது உறவல்ல, விரும்பி கொடுக்க வேண்டும், விரும்பி கொடுக்க வேண்டும். தேருக்கு உறவுகள், தேருக்கு உறவுகள், நூறு இருப்பது பெரிதல்ல. தேருக்கு இருப்பது உறவுகள், நூறு இருப்பது பெரிதல்ல. நாலு உறவுகள் நல்லதாய் வேண்டும், நாலு உறவுகள் நல்லதாய் வேண்டும். பாரினேல் பாசம், பாரினேல் பாசம் பணத்தில் மறைகிறது. சீரியல் மோகத்தில் சில உறவுகள், சீரியல் மோகத்தில் சில உறவுகள் தொலைந்து போயின, தொலைந்து போயின. கூடி கதைப்பதும் குறைந்து போனது, கூடி கதைப்பதும் குறைந்து போனது. தேடி போனால் வீணான பேச்சு, தேடி போனால் வீணான பேச்சு. மாற வேண்டும் மனிதர்களாய், மாற வேண்டும் மனிதர்களாய், மாற்றம் வேண்டும் உறவுகளில், மாற்றம் வேண்டும் உறவுகளில். வணக்கம் நேயர்களே.
என்ன
வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அத தரமாகவும் நம்பிக்கையாகவும் பார்த்து தரக்கூடியது அவங்க மட்டும்தான். உங்க வண்டியில ஏதாவது பிரச்சனையா தொடர்பு கொள்ளுங்க.
சுதன் 0211789645. மேலதிக விவரங்களுக்கு 0921289645.
இடம் 13i Ryan Place, Manukau City Center, Auckland.
ஸ்ரீலங்கா உணவை அதே சுவையுடன் சந்தோஷமாய் உண்டு மகிழ்ந்திட ரொட்டி ஹட் ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்டட் ரோட் 188A கடந்த 10 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. ரொட்டி ஹட் இப்போது பெப்படைட்டோயில் மற்றொரு பிரம்மாண்ட புதிய உதயம். உங்களுக்கு தேவையான திருமணம், பிறந்த நாள் மற்றும் அனைத்து ஒன்றுகூடல் வைபவங்களுக்குமான உணவுகளை ஆர்டர் செய்து உரிய நேரத்தில் பெற்றுக் கொள்ளலாம். ஆர்டர்களுக்கு ஸ்டார்டட் ரொட்டி ஹாட் 0928205105, பெப்படைட்டோய் ரொட்டி ஹாட் 0928221155. ஸ்ரீலங்கா உணவின் சுவையும் உயர்தர சேவையும் ஒருங்கே அமைய பெற்றது ரொட்டி ஹாட் ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்.
மனித குலம் தழைத்து ஓங்குவது அன்பில் தான், மனித நேயத்தில் தான் அன்பு பிறக்கின்றது. அன்பு மட்டும் இல்லையெனில் எப்போதோ அழிந்து போயிருக்கும் மனித இனம். வரலாறுகள் கூட இதை சொல்கின்றன. இது பற்றி மூத்த ஊடகவியலாளர் சமாதான நீதவானுமாகிய பிரபல சமூகவியலாளர் செந்திர தமிழ்ச்செல்வன் தில்லையர் வர்ணகுலசிங்கம் அவர்களின் தேடலை இன்று நமக்காக தர வருகின்றார் திருமதி ஜானகி பாஸ்கரன் அவர்கள். வணக்கம்.
வணக்கம். இன்று அன்பின் பல வடிவங்கள் பற்றி பார்ப்போம். அன்பு என்ற சொல்லுக்கு காதல், பாசம், நேசம், நட்பு, சகோதர பாசம், மனித நேயம், பக்தி என பல பொருள்கள் உண்டு. ஆனால் காதல், பக்தி, பாசம், நட்பு ஆகிய சொற்களுக்கு பல ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் உள்ளன. இறைவன் மீது பக்தர்கள் வைத்திருக்கும் அன்பை பக்தி என அழைக்கிறோம். இறைவன் தன் பக்தர்கள் மீது காட்டுகின்ற அன்பை கருணை என்கிறோம். ஓர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படும் பாசத்தை காதல் என்கின்றோம். சில இலக்கிய காதலர்களை பார்ப்போம். ரோமியோ ஜூலியட், கிளியோபெட்ரா மார்க் ஆண்டனி, லைலா மஜ்னு, சலீம் அனார்கலி, ஷாஜகான் மும்தாஜ், அம்பிகாபதி அமராவதி. ராமாயணம் ஒரு இதிகாசம். ராமரும் சீதையும் இதிகாச காதலர்கள். கம்பர் அவர்களின் காதலை அழகாக கூறுகிறார். என்ன அரு நலத்தினால் இணையல் நின்று கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெய்து உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனுமில. இது திருவள்ளுவரின் விளக்கம். பாசம் என்றால் என்ன? குடும்பத்தில் ஏற்படும் அன்பை
பாசம் என்பர். பாசமலர் திரைப்படம் 1961 ஆண்டு திரையிடப்பட்டது. அத்திரைப்படத்தில் அண்ணன் தங்கையாக சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் நடித்துள்ளார்கள். பாசத்துக்கு இலக்கணம் வகுத்தவர் சிவாஜி கணேசன். மலர்களைப் போல் ஒரு தங்கை உறங்குகிறாள் என்று தொடங்கும் பாடல் நெஞ்சை தொடுகிறது. நட்பு என்றால் என்ன? நண்பர்களிடம் நட்பு ஏற்படுகிறது. நட்பை மையமாக வைத்து பல திரைப்படங்கள் வெளிவந்துள்ளன. அவற்றுள் சில ஃப்ரெண்ட்ஸ், காதல் தேசம், நாடோடிகள், பிரியமான தோழி, அண்ணாமலை. ராமனின் நண்பர்கள் குகன், சுக்ரீவன், விபீடனன். அனுமான் ராமனின் நண்பன் அல்ல, அனுமான் ராமனின் பக்தன். நட்பை மையமாக வைத்து சிறந்த பாடல்கள் எழுதப்பட்டன. அவற்றுள் சிலவற்றை பார்ப்போம். முஸ்தபா முஸ்தபா, காதல் தேசம், அந்த நாள் ஞாபகம், உயர்ந்த மனிதர், தோளா தோளா, பாண்டவர் பூமி, என் ஃப்ரெண்ட்ஸ போல யாரும் மெச்சான் நண்பன், தாய் அன்பு தெய்வீகமானது, தாயை மட்டும்தான் இப்படிப்பட்ட அன்பை கொடுக்க முடியும், இதனால் தான் தாயில் சிறந்தொரு கோவிலும் இல்லை என்பார்கள். No matter how old she may be, sometimes a girl just needs her mother. The natural state of motherhood is unselfness. திருவள்ளுவர் என்ற பொழுதில் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றார். இவ்வாறு நாம் அன்பை பல பொருள் பட பல்வேறுபட்ட உறவுகளில் காண்கிறோம், அனுபவிக்கிறோம். வாழ்வை அழகாக்குவதில் அழகின் பங்கை விட அன்பின் பங்கே அதிகம். நன்றி, வணக்கம்.
யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடிய பாரதி கூட பன்மொழிகள் கற்றவர்தான். இவரை போன்று சமூகத்துக்காக சிறப்பான பணிகள் புரிந்தோர் பலரை வரலாறு சொல்கின்றது. அந்த வகையில் ஆறுமுக நாவலர் பற்றிய நல்லதொரு தகவல் சொல்ல வருகின்றார் ஜேம்சன் அவர்கள். வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஆறுமுக நாவலர் அவர்களின் சமூக பணிகளை பற்றித்தான். நாவலர் அவர்கள் தனது நெடுங்கால அனுபவத்தால் அறிந்த உண்மைகளை தேசாபிமானத்தாலும் சமயாபிமானத்தாலும் மக்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். இந்த உணர்வின் காரணமாக பல சமூக பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார். அந்நிய கலாச்சாரத்தை வெறுத்த நாவலர் அந்நிய மொழி கலப்பு அனாவசியமாக தமிழில் ஏற்படுவதை வெறுத்தார். அவர்கள் பேசும் தமிழோ அந்நிய பாஷை நடையோடு கலந்த அச்சுத்தமிழ் என்பது அவரது கருத்தாகும். தன் மொழியை காக்க விரும்பிய நாவலர் இலங்கையின் இரு விழிகள் போன்ற சிங்களம் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளும் செழுமையுற வேண்டும் என்று விரும்பினார். இப்பொழுது கவர்மெண்டார் இங்கிலீஷு பாஷையை மாத்திரமன்றி தமிழ் சிங்களம் என்னும் தேச பாஷைகளையும் விருத்தி செய்ய விரும்பி அவைகளின் பொருட்டு வெகு பணம் செலவழிக்கின்றார்கள் என்று கூறியுள்ளார். இதிலிருந்து சிங்கள மொழியும் நன்கு வாழ வேண்டும் என்று விரும்பிய அவரது உள்ளம் தெரிகிறது. ஒரு கலாச்சாரத்தை பேணுவதற்கு அதற்குரிய மக்களும் பேணப்பட வேண்டும். சிங்களமும் தமிழும் பேணப்பட வேண்டும் என்ற அவர் விருப்பு, இரு சமூகத்தினரும் தன்னுணர்வு பெற்ற மக்களாய் வாழ வேண்டும் என்ற அவர் அவாவை பிரதிபலிக்கின்றது. ஒரு சமூகத்தின் வளர்ச்சி அதன் கலாச்சார அடித்தளத்திலும் அந்த கலாச்சாரத்தை பேணும் சக்தியிலும் தங்கியிருக்கிறது. இது பொதுநோக்கு. நாவலர் சாதி பாகுபாட்டை விரும்பவில்லை. அறிவுடைமைக்கு அது அப்பளுக்கு உண்டு பண்ணுவது என்பது அவரது கருத்து. சாதியிலின் சமயமே அதிகம், சமயத்தினின் சாதி அதிகம் எனக் கொள்வது சுருதி, யுக்தி, அனுபவ மூன்றுக்கும் முழுமையும் விரோதம் என்று கூறியுள்ளார். சிவனடியார்களை சாதி குணம் குறியாது, சிவன் எனவே புத்தி பண்ணல் வேண்டும் என்று கூறியுள்ளார். இதிலிருந்து அறிவு நிலையில் சாதிக்கு இடமில்லை என்ற கருத்தினை கொண்டிருந்தார் என்பது தெரிகிறது. இதற்கு சமய நூல்களிலிருந்து ஆதாரங்களும் காட்டியுள்ளார். நல்லூர் திருவிழா காலங்களில் தமிழகத்திலிருந்து ஓதுவார்களை கொண்டு வந்து அற்பாக்களை ஓதி சுவாமியின் பின் வீதி வலம் வந்தார். இதை கண்ட பிராமணர்களும் அவருடன் சேர்ந்து அற்பா ஓதி வந்தனர். இதனால் சாதியை சமயத்துடன் இணைத்தவர்களுக்கு சாட்டையடி கொடுத்தார். நல்லூர் கந்தசாமி கோவிலிலே வேள்வி நடத்தி ஆடுகள் வெட்டி வந்தனர். நாவலர் தன் நட்போதனையின் மூலம் இதனை நிறுத்தி வைத்தார். ஆனால் சில சலக்கர்கள் மீண்டும் தொடங்கினர். அவர் ஆலயத்திற்கு செல்லாமல் விட்டார். இதேபோல் சிதம்பரத்திலும் தீட்சிதர்கள் ஆடு வெட்டி வேள்வி நடத்தினார்கள்.
நாவலர் தமிழ்நாட்டு நல்லோர்கள் மேலோர்களை அழைத்து நற்போதனை செய்து இந்த வேள்வியை தடை செய்தார். யாழ்ப்பாணத்தில் பெரும் பேதி நோய் ஏற்பட்டு மக்கள் தீராத துன்பம் அனுபவித்து வந்தனர். அப்போது மக்களுக்கு துன்பம் துடைக்கும் வன்றொண்டராக நாவலர் மாறினார். கொழும்பு ஈராக பல்வேறு இடங்களில் பணம் சேர்த்து இந்த கஞ்சி தொட்டியை நடத்தி வந்தார். பல சமய சமூக மக்களும் இவருடன் ஒத்துழைத்தனர். சந்தியாகு பிள்ளை என்ற கத்தோலிக்க பிரபோகாரியுடன் சேர்ந்து உழைத்தார். அப்போது யாழ் அரசாங்க அதிபராக இருந்த துவைனம் துறை அவர்கள் மிகவும் ஊழல் மலிந்த நிர்வாகம் நடத்தி வந்தார். அதை எதிர்த்து பகிரங்கமாக வாதாடினார். ஒரு விசாரணை குழு விசாரணை நடத்த யாழ்ப்பாணம் வந்தது. அப்போது நாவலர் பொதுமக்களுக்கு விட்ட அறைகூவல் இங்கு நோக்கற்பாலது. துளைவனம் துறையின் அட்டகாசங்களை அம்பலப்படுத்தும்படியும் மேலே வாக்கு மூலம் கொடுக்கும்படியும் கத்தோலிக்க குருமார்களுக்கு பிரபுக்களுக்கு செய்த முறைப்பாடுகளை அனுசரித்து விட்டுக்கொடாது உள்ளதை உள்ளவாறே கூறும்படியும் கேட்டுக்கொண்டார். யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை உணர்ந்த நாவலர் அதை போக்க வேளாண்மை உதவும் என்று நம்பினார். அப்போது தேசாதிபதியாக இருந்த சேர் வில்லியம் கிரஹரி கந்தலாக்கி அருகில் 23,000 ஏக்கர் நிலத்தை கூட்டு முயற்சிக்காக ஒரு சங்கத்திடம் ஒப்படைக்க முயன்றார். யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு வர்த்தக வேளாண்மை சங்கம் 20,000 ஏக்கர் எடுத்து வேளாண்மை செய்ய திட்டமிட்டது. ஏக்கர் ₹100 ஒவ்வொரு பங்கிற்கும் விற்கப்பட்டது. இந்த வேளாண்மையால் நாட்டு பஞ்சம் தீரும் என்று நினைத்த நாவலர் பொதுமக்களை பங்கு வாங்க தூண்டினார். தானும் வாங்கினார். முயற்சி வெற்றியடைந்து பயன் தந்தது. கூட்டு மொத்தமாக பார்க்கும் இடத்து நாவலர் சமூக பணிகளிலும் மிக தீவிரமாகவும் தீர்க்க தரிசனத்துடனும் நடந்து கொண்டார் என்பது தெளிவாகிறது. அவர் தொட்ட பணியெல்லாம் துலங்கிற்று. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
இன்றைய சங்கநாத நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் கலந்து சிறப்பித்த அத்தனை கலைஞர்களுக்கும் அதனை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் நன்றி, வணக்கம். உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும் என கூறி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் ஐயாவுடன் விடைபெறுவது உங்கள் ஆஷா.
விரல் நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு பூணும் வடம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு பூணும் வடம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் வீரம் நான் உனக்கு பாண்டமடி நான் உனக்கு